தென்றல் ஜூலை 2012 இதழில் பேராசிரியர் சீனிவாச பரதன் அவர்களுடன் முனைவர் சீனிவாசன் பாலாஜி அவர்களின் நேர்காணல். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். உலகெங்கிலும் உள்ள இந்தியர்களை, குறிப்பாக தமிழர்களை பெருமை அடைய செய்த சிறப்பு மிகச் சிலரையே சாரும். இந்தியாவின் தலைசிறந்த விருதான பத்மபூஷன், நோபல் பரிசுக்கு இணையான ஏபிள் விருது மற்றும் அமெரிக்காவின் மிக உயர்ந்த தேசிய அறிவியல் பதக்கம் நேஷனல் மெடல் ஆஃப் சயின்ஸ் உட்பட பல விருதுகளை பெற்றவர் பேராசிரியர் சீனிவாச வரதன். 9/11 தீவிரவாத தாக்குதலில் உலக வர்த்தக மையத்தின் இரட்டை கோபுரங்கள் தரைமட்டமான போது அதில் தன் மூத்த மகன் கோபாலை பறிகொடுத்த பின்னும் அந்த துயரத்திலேயே மூழ்கிவிடாமல் சாதனைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர். எளிமையானவர். அவர் நியூயார்க் பல்கலைக்கழகத்தின் கூரண்ட் கணித அறிவியல் நிறுவனத்தில் கூரண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் சயின்சஸ் பேராசிரியராக கிட்டத்தட்ட 50 வருடங்களாக பணிபுரிகிறார். எல்லோராலும் ரகு என்று அன்போடு அழைக்கப்படும் சீனிவாச வரதனை தென்றல் இதழுக்காக சந்தித்தோம். அவருடனான 20 ஆண்டு கால பரிச்சயத்தின் பரிசாக இதனை கருதுகிறேன். பல முனைவர்களையும் பேராசிரியர்களையும் உருவாக்கியவர். தான் வந்த பாதையை நம்மோடு இங்கே பகிர்ந்து கொள்கிறார் பேராசிரியர் வரதன். பாலாஜி, உங்களுக்கு கணித ஆர்வம் வந்தது எப்படி? பேராசிரியர் வரதன். கணிதம் என்பது கூட்டல் கழித்தல் வகுத்தல் மட்டும் அல்ல, தர்க்கரீதியான சிந்தனை, லாஜிக்கல் திங்கிங், நுண் சிந்தனை, அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங், காரணம் காணும் திறமை, எபிலிட்டி டு ரீசன் என்ற பல திறமைகளை உள்ளடக்கியது கணித திறமை. சிறு வயது முதலே சதுரங்கம் விளையாடுவதில் ஆர்வம் கொண்டிருந்தேன். என்னுடைய தாயார் என்னை ஊக்குவித்ததோடு என்னுடன் விளையாடவும் செய்வார். நான் ஓரளவுக்கு நன்றாகவே விளையாடுவேன். என்னுடைய 4 வயதிலிருந்து நான் விளையாடுவதால் அது ஓரளவுக்கு என்னுள் அறிவை வளர்க்க உதவியது. மேலும் நான் கணித பாடத்தில் நல்ல புரிதலுடைய மாணவனாக இருந்தேன். அது பிற பாடங்களை விட எனக்கு எளிதாக இருந்தது. உங்களது கல்வி வளர்ச்சியில் தந்தையாரின் பங்கு என்னவாக இருந்தது? என் தந்தை உயர்நிலைப்பள்ளி தலைமையாசிரியர். என் பெரும்பாலான பள்ளிப்பருவம் சென்னையை அடுத்த பொன்னேரியில் கழிந்தது. என் தந்தை அறிவியல் மற்றும் ஆங்கிலம் கற்பிப்பார். அவர் வீட்டில் சொல்லிக் கொடுப்பதோடு சரி, பள்ளியில் அவர் எனக்கு ஆசிரியராய் 1-2 வருடங்கள் தான் இருந்திருக்கிறார். தலைமை ஆசிரியர் என்பதால் பாடம் சொல்லித்தரும் வேலை அவருக்கு அவ்வளவாக இல்லை. உயர்நிலைப் பள்ளியில் வேறு ஆசிரியர் யாரேனும் உங்களுக்கு உதவிகரமாக இருந்தார்களா? உயர்நிலைப் பள்ளியில் எனக்கு ஒரு நல்ல கணித ஆசிரியர் வாய்த்தார். அவர் பல விதங்களில் எங்களுக்கு உதவிகரமாக இருந்தார். குறிப்பாக முன்னணியில் உள்ள மாணவர்களை அவர் வீட்டிற்கு வரவழைத்து உயர்நிலை கணிதத்தில் பயிற்சி கொடுத்தார். குறிப்பாக யூக்ளிடியன் ஜியோமெட்ரி தக்கரீதியாக சிந்தனையை வளர்க்க பெரிதும் உதவியாக இருந்தது. தன்னுடைய நேரத்தை எந்த எதிர்பார்ப்பும் என்று எங்களுக்காக செலவழித்த அந்த ஆசிரியர் என் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம் என்றே சொல்லலாம். உங்கள் பூர்வீகம் சென்னை தானா? இல்லை, என் தந்தையின் ஊர் ஸ்ரீரங்கம். அவர் அங்கு பள்ளி படிப்பை முடித்து செயின்ட் ஜோசப் கல்லூரியில் படித்துவிட்டு பணிபுரிவதற்காக சென்னை வந்தார். அங்கு எல்டி என்னும் ஆசிரியர் பயிற்சி தேர்வில் தேர்ந்தபின் பொன்னேரி உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்தார். உங்கள் கல்லூரி படிப்பு எங்கே நடந்தது? அப்போதெல்லாம் 11ஆம் வகுப்புக்கு பிறகு 2 வருடங்கள் இடைநிலை கல்வி, இன்டர்மீடியட். நான் என்னுடைய சித்தப்பா வீட்டில் தங்கி தாம்பரத்தில் உள்ள சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் இன்டர்மீடியட் படித்தேன். நான் படித்து முடித்த 1 வருடம் கழித்து தான் இன்டர் போய் PUC ஆரம்பமானது. பின்னர் இளங்கலை படிப்புக்கு சென்னை பிரசிடென்சி கல்லூரிக்கு சென்றேன். இளங்கலை அறிவியல் BSc ஹானர்ஸ் படிப்பில் ஏன் புள்ளியியலே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தேர்ந்தெடுத்தீர்கள்? அது ஒரு பெரிய கதை. ஒதுக்கீடு முதலிய காரணங்களாலும், மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரிகள் அதிகமில்லாத காரணத்தாலும், நல்ல மதிப்பெண் எடுத்தாலும் அவற்றில் நுழைவது எளிதல்ல. ஆதலால் பிரசிடென்சி கல்லூரியில் புள்ளியியலும், லயோலா கல்லூரியில் வேதியியலும், சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் இயற்பியலும் படிக்க விண்ணப்பித்தேன். ஒரு கல்லூரியில் ஒரு பாடத்துக்கு மேல் விண்ணப்பிக்க கூடாது என்ற நியதி வேறு இருந்தது. கணிதத்தில் இளங்கலை பட்டம் வாங்கினால் ஆசிரியராக போக மட்டும்தான் வாய்ப்பு என்ற பரவலான கருத்து இருந்ததால் அதை விடுத்து 3 பாடங்களுக்கும் விண்ணப்பித்தேன். பிரசிடென்சி எனக்கு முதல் இடம் கொடுத்ததால் அதை எடுத்துக்கொண்டேன். லயோலாவில் கிடைத்திருந்தால் வேதியியல் துறைக்கு சென்றிருப்பேன். பிரசிடென்சி கல்லூரியில் எனக்கு இடம் கொடுத்த அன்று யாரோ நண்பர் கூறியதால் விடிகாலை புறப்பட்டு தாம்பரத்திலிருந்து ரயில் மற்றும் பஸ் பிடித்து திருவல்லிக்கேணி சென்று என் பெயர் பலகையில் ஒட்டப்பட்டிருக்கிறதா என்று பார்த்து போனேன். இல்லாவிட்டால் 1 வாரம் கழித்து என் வீட்டுக்கு கடிதம் வரும்போதுதான் தெரிந்திருக்கும். இளங்கலை அறிவியல் படிப்பில் ஆனர்ஸ் பிரிவுக்கும் மற்றதுக்கும் என்ன வித்தியாசம்? இளங்கலை ஆனர்ஸ் என்பது முதுகலை பட்டத்துக்கு சமமானது. முதல் வருடத்தில் தனியான பாடங்கள் படித்தோம். 2ஆம் வருடத்தில் முதுகலை 1ஆம் வருட பாடங்களை படித்தோம். 3ஆம் வருடத்தில் 2ஆம் வருட முதுகலை பாடங்களை படித்தோம். இளங்கலை ஆனர்ஸ் பட்டம் கிடைத்து 6 மாதத்தில் அதை ஒப்படைத்துவிட்டு முதுகலை பட்டத்தை பெற்றுக்கொள்ளலாம். செய்தீர்கள்? 1959 எனது 19 வயதில் இளங்கலை பட்டம் பெற்றேன். ஏற்கனவே கூறியது போல் கணிதம் எனக்கு எப்போதுமே எளிதாக பிடித்தமானதாக இருந்தது. ஆனால் ஆராய்ச்சி பற்றியெல்லாம் அப்போது பெரிய கருத்து உருவாகவில்லை. அப்போது பரவலாக IAS பரீட்சைக்கு படித்து தேர்வது என்பது மாணவர்களிடையே பிரபலமாக இருந்தது. ஆனால் அதற்கு குறைந்தபட்சம் 21 நிரம்பியிருக்க வேண்டும். எனக்கு IAS மேல் அவ்வளவு ஆசை இருக்கவில்லை. அப்போது இந்திய புள்ளியியல் நிறுவனம் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் பற்றி தெரிய வந்தது. அங்கு முனைவர் பட்டத்துக்காக படிக்க கல்கத்தா சென்றேன். அவர்களின் நுழைவுத் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வுகளில் தேறிய பின் மாதம் 200 சம்பளத்துடன் முனைவர் பட்ட படிப்புக்கு இடம் கிடைத்தது. அமெரிக்காவில் உள்ளபடி PhD ப்ரோக்ராம் என்றெல்லாம் கிடையாது. அவ்வப்போது நிறுவனத்தில் உள்ள பேராசிரியர்கள் உயர்நிலை பாடங்களில் வகுப்பு நடத்துவார்கள். அப்படியாக 2 கலந்து கொண்டு அளவை கோட்பாடு பற்றியும் மெஷர் தியரி பற்றியும் இடத்தியல் டொபாலஜி பற்றியும் கற்றுக்கொண்டோம். முன்னதாக இளங்கலை பட்டப்படிப்பிலேயே சாத்திய கூற்றியல் ப்ராபபிலிட்டி தியரி பற்றி நிறைய படித்திருந்தேன். அது புள்ளியியலுக்கு மிக முக்கியமானது. நம்மை சுற்றி நிச்சயமில்லாத அறுதியிட்டு கூற முடியாத சம்பவங்கள் நடக்கின்றன. அப்போது அவற்றின் சாத்தியம் பற்றி கேள்வி எழுகிறது. நாளை மழை பெய்யுமா என்ற கேள்வியிலிருந்து நாணயத்தில் பூவாத்தலையா விழுவது வரை பல தரப்பட்ட சம்பவங்கள் அறுதியிட்டு கூற முடியாமல் உள்ளன. இவற்றையும் இது போன்ற இன்னும் பல சம்பவங்களின் சாத்தியத்தை கண்டுபிடித்து கூறுவதுதான் சாத்திய கூற்றியலின் முதன்மையான நோக்கம். அளவை கோட்பாடு சாத்திய கூற்றியலில் வரும் உயர்நிலை கேள்விகளுக்கு உதவும் என்பது அப்போது எனக்கு புரிந்திருக்கவில்லை. மேலும் அவற்றை பாடங்களாக படித்தேனே ஒழிய அவற்றின் அத்தியாவசிய தேவையை அப்போது உணரவில்லை. மேலும் வேலை நிமித்தமாக பயன்முறை புள்ளியியலை அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சில மாதங்கள் பயின்றேன். அது எனக்கு அவ்வளவாக ரசிக்கவில்லை. பின்னர் ஆபரேஷன் ரிசர்ச் லீனியர் ப்ரோக்ராம் ஆகிய பாடங்களை படித்து சில மாதங்கள் கழித்தேன். எவையுமே எனக்கு சாத்திய கூற்றியல் போல் சுவாரஸ்யமாக இருக்கவில்லை. அப்போது அங்கே PhD மாணவர்களாக இருந்த பார்த்தசாரதி மற்றும் ரங்காராவ் நேரத்தை வீணாக்காமல் சாத்திய கூற்றியலில் கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தினார்கள். நாங்கள் மூவரும் தினமும் பல மணி நேரம் உயர்நிலை சாத்திய கூற்றியல் மற்றும் அதை சார்ந்த பாடங்களை படித்து அலச ஆரம்பித்தோம். அந்த நாட்கள் என் வாழ்வின் பொன்னான நாட்கள். ஒரு மாதிரியாக தெளிவு பிறக்க ஆரம்பித்தது. அதே சமயத்தில் ஆராய்ச்சி கட்டுரைக்கான கேள்விக்கும் விடை ஆராய்ந்து கொண்டே வந்தேன். 1962 முனைவர் பட்ட ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பித்தேன். சாத்திய கூற்றியலின் தந்தை என்று போற்றப்படும் பேரா கோல்மகரோவ் என்னுடைய கட்டுரையின் ஆய்வாளராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. என்னுடைய ஆலோசகராக இருந்தவர் பிரபல புள்ளியியல் மேதையான பேரா CR ராவ். உங்கள் வாழ்க்கையில் ரோல் மாடல் என்று யாரை சொல்லுவீர்கள், ஏன்? என்னுடைய நண்பர் பேராசிரியர் வரதராஜன் அவர்களை குறிப்பிடுவேன். அவர் தற்போது லாஸ் ஏஞ்சலஸில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் கணிதத்துறை பேராசிரியராக இருக்கிறார். நான் ISI இருந்த போது 1962-63 கிட்டத்தட்ட ஒரு வருடம் அவருடன் பழகியிருக்கிறேன். கணிதத்துறையில் பறந்து விரிந்த கண்ணோட்டமும் அறிவும் உடையவர் அவர். அவருடன் நான் பகிர்ந்து கொண்ட உரையாடல்களும் வாதங்களும் எனக்கு பெருமளவில் உதவி புரிந்திருக்கின்றன. இன்றளவும் அவர் எனக்கு ஒரு நல்ல நண்பராக விளங்குகிறார். கணித மேதை ராமானுஜன் உங்கள் மீது ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரா? அவ்வளவாக இல்லை என்று தான் கூற வேண்டும். அவருடைய சரித்திரத்தை திறந்து வைத்திருக்கிறேன் என்ற மட்டில்தான் பரிச்சயம். அவர் ஆராய்ச்சி செய்த எண் கோட்பாட்டில் நம்பர் தியரி எனக்கு மிக பரிச்சயம் கிடையாது. அதில் எனக்கு ஓர் உள்ளுணர்வு இல்லை. எந்த பாடத்தில் எந்த கேள்வியை ஆராய்ச்சி செய்கிறோமோ அதை பற்றி ஓர் உள்ளுணர்வு ஏற்பட வேண்டும். அந்த உள்ளுணர்வின் திசையில் சென்ற கேள்விக்கான விடையை பெறுவதுதான் ஆராய்ச்சியின் முக்கிய அங்கம். சாத்திய கூற்றியலில் பெரும்பாலான கேள்விகளுக்கு நல்ல உள்ளுணர்வு இயல்பாகவே எனக்கு இருந்தது. உங்களுக்கு கூரின் கல்வியக அனுபவம் பற்றி கூறுங்கள். 48 நீங்கள் இதில் பணிபுரிகிறீர்கள். இவ்வளவு காலம் ஒரே இடத்தில் இருப்பதற்கான ஈர்ப்பு என்ன? நான் 1963 கூரன் கணித அறிவியல் நிறுவனத்தில் பின் முதுகலை ஆய்வாளராக போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச்சர் பணியில் சேர்ந்தேன். 1966 துணை பேராசிரியரானேன். 1968 இணை பேராசிரியராகவும் 1972 பேராசிரியராகவும் இருந்தேன். 1980-84 இயக்குநர் பொறுப்பேற்றேன். பின்னர் மறுபடியும் 1992 இயக்குநராக பணியாற்றினேன். கூரண்ட் நிறுவனம் எனக்கு ஒரு நல்ல சூழலை கொடுத்தது. என்னுடைய சகாக்கள் ஆராய்ச்சி செய்யும் துறைகள், குறிப்பாக வகையீட்டு சமன்பாடுகள் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் சாத்திய கூற்றியலுக்கு மிகவும் துணை நிற்கும் ஒரு துறை. என்னுடைய முக்கியமான பங்களிப்பு பெருத்த பிறழ்வுகளின் ஒருங்கிணைந்த கோட்பாடு யூனிஃபைட் தியரி ஆஃப் லார்ஜ் டிவியேஷன் என்று கூறலாம். சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு நிலைமைக்கு பிறகு பிறழ்வுக்கான வாய்ப்பு பூஜ்ஜியம் என்று பேரன்கள் விதி லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் குறிப்பிட்டாலும் அது எவ்வளவு விரைவில் மறைகிறது என்று தெரிந்து கொள்வது முக்கியமாகிறது. உதாரணத்திற்கு, ஒரு காப்பீட்டுக் கழகத்தின் தவணை தவறும் சாத்தியத்தை அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு கீழே வைத்திருக்க தேவையான மூலதன இருப்பு எவ்வளவு என்பது போன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்க பெருத்த பிறழ்வு கோட்பாடு பெரிதும் உதவுகிறது. ஆச்சரியமாக பல துறைகளில், அதாவது புள்ளியியல் இயற்பியல், ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிசிக்ஸ், கூறு களக் கோட்பாடு, குவாண்டம் ஃபீல்ட் தியரி, மக்கள் தொகை இயக்கவியல், பாப்புலாரிட்டி டைனமிக்ஸ், அளவை பொருளியல், எக்கனோமெட்ரிக்ஸ், நிதியியல், ஃபினான்ஸ், போக்குவரத்து பொறியியல், டிராஃபிக் என்ஜினியரிங் போன்ற துறைகளுக்கு இது பொருந்தும். கடந்த பல ஆண்டுகளாக அடிப்படை மற்றும் பயன்பாட்டு சாத்திய கூற்றியலின் முக்கிய அம்சமாக இந்த பெரித்த பிழைவு கோட்பாடு விளங்கி வருகிறது. சாத்திய கூற்றியலின் மற்ற பிரிவுகளில் என்னுடைய பங்களிப்பு இருந்தாலும், திரும்ப திரும்ப பல நேரங்களில் பல இடங்களில் எதிர்பாராத இடத்திலெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருக்கும் கேள்விக்கு விடையாக, விடையின் அங்கமாக பெருத்த பிழைவுகளின் தோற்றம் என்னை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. 2007 ஏபிள் பரிசும் 2010 அமெரிக்காவின் தேசிய அறிவியல் விருதும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதியிடமிருந்து விருது வாங்கிய அனுபவம் பற்றி, விருது வழங்கிய பிறகு எல்லோருடனும் அதிபர் ஒபாமா தனித்தனியாக புகைப்படம் எடுத்துக்கொண்டார். மிகவும் எளிமையான மனிதர், பேசுவதற்கு இனியவர். இப்போது கொஞ்சம் கல்விசாரா வாழ்க்கையை பற்றி பேசுவோம். நியூயார்க் நகரம் உங்களை எவ்வாறு ஈர்த்தது, ஈர்க்கிறது? பெரிய நகரங்களும் நகர வாழ்க்கையும் எனக்கு எப்போதுமே பிடித்திருந்தது. பள்ளி பருவத்தில் சென்னைக்கு அருகிலும், பிறகு சென்னையிலும், அதன் பின் கல்கத்தாவிலும் இருந்ததால் நகர வாழ்க்கை எனக்கு பிடித்தமான ஒன்று. மேலும் நியூயார்க் மிகவும் வித்தியாசமான நகரம். பலதரப்பட்ட மக்கள், பல நாட்டு மக்கள் பரவலாக இருக்கும் இடம். இங்கு அந்நியர்கள் இன்று யாருமே கிடையாது. மேலும் எல்லாவற்றுக்கும் சௌகரியமான இடம். என்னுடைய மனைவி வசுந்தரா படிக்கும் போதும் குழந்தைகள் பள்ளிகளுக்கு மிகவும் சௌகரியமாக இருந்தது. மேலும் நிறுவனத்துக்கு 5 நிமிட தூரத்தில் வீடு இருப்பதால் நேர விரயம் இல்லை. ஆராய்ச்சியில் நேரத்தை செலவிட முடிகிறது. இவ்வளவு புகழுக்கு நடுவிலும் இருக்கும் உங்களின் எளிமை என்னை எப்போதும் கவர்ந்திருக்கிறது. வாழ்க்கையின் தத்துவமாக நீங்கள் எதை கருதுவீர்கள்? வாழ்க்கையை பற்றி என்னுடைய கருத்து இதுதான். வாழ்க்கையில் சந்தோஷமானது, ஒன்று, நாம் செய்ய நினைப்பதை செய்வதனாலும், இரண்டு, நாம் செய்ய நினைப்பதில் தேர்ச்சி பெற்றவனாக இருப்பதாலும், மூன்றாவதாக நாம் செய்வது மற்றவரால் பாராட்டப்படுவதாலும், நான்காவதாக நம்மை விரும்பும் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் நம்மை சூழ்ந்து இருப்பதாலும், ஐந்தாவதாக அமைதியான வாழ்க்கைக்கு தேவையான வளங்கள் அமைய பெறுவதாலும் ஏற்படுகிறது. ஆடம்பரமான வாழ்க்கையும் ஆடம்பரமான செலவுகளும் நம் குறிக்கோளிலிருந்து நம்மை விலக்கி பிரச்சனையைத்தான் கொடுக்கும். உங்களுடைய கருத்துகள் யாதனின் யாதனின் நீங்கியால் நோதல், அதனின் அதனின் இளன் என்ற குரலை நினைவுபடுத்துகிறது. உங்களுடைய பொழுதுபோக்குகள் என்னென்ன? நான் தினமும் காலை சுமார் 1 மணி நேரம் டென்னிஸ் விளையாடுவேன். வாரம் ஓரிரு முறை ஸ்குவாஷ் விளையாடுவேன். மற்றபடி நாடகம், இசை, சினிமா என்று எல்லாவற்றிலும் நாட்டமுண்டு. நல்ல திரைப்படமாக இருந்தால் எந்த மொழியானாலும் பார்ப்பேன். விளையாட்டு நிகழ்ச்சிகளையும் பார்ப்பதுண்டு. தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் உண்டா? தமிழ் உணர்வும் தமிழ் கலாச்சாரமும் என்னோடு ஒட்டி கொண்ட ஒன்று. உணவில் கூட நம் உணவையே விரும்பி சாப்பிடுவேன். நேரம் கிடைக்கும் போது பெரும்பாலும் பயணங்களின் போது தமிழ் இலக்கியமும் நாவல்களும் படிப்பேன். சிறு வயதில் என்னை மிகவும் கவர்ந்தவர் தேவன். அவர் கதைகளில் மிஸ்டர் வேதாந்தம், ஸ்ரீமான் சுதர்சனம், ஜஸ்டிஸ் ஜெகநாதன் முதலிய நாவல்கள் என்னை மிகவும் கவர்ந்திருக்கின்றன. பாரதி மற்றும் பிறருடைய கவிதைகளும் படிப்பேன். மொத்தத்தில் தமிழ் மேல் பெருத்த ஆர்வம் உள்ளவன் நான். உங்கள் பயணங்கள் பற்றி, பயணங்கள் எனக்கு மிகவும் பிடித்தவை. உலகின் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். சில நாடுகளுக்கு பலமுறை பயணித்திருக்கிறேன். பலவிதமான கலாச்சாரங்கள் மற்றும் பழக்க வழக்கங்கள் பற்றி தெரிந்து கொள்ள எனக்கு மிகவும் பிடிக்கும். நீங்கள் சமீபத்தில் பார்த்த படம் எது? வீடியோவில் ஆலயமணி பார்த்தேன். முன்னாள் சிவாஜி சரோஜா தேவி படம். இசையும் நன்றாக இருக்கும். இப்போது வரும் தமிழ் படங்களில் கதை நன்றாக இருப்பதில்லை. அடிதடி சண்டை, கூத்து, கும்மாளம் தான் அதிகம். ஒரு படத்தின் கதைக்கும் மற்றொரு படத்தின் கதைக்கும் வித்தியாசமே இருப்பதில்லை. ஊழலான அரசியல்வாதியின் மகளுக்கும் சீதர்த்தக்காரனுக்கும் ஏற்படும் காதல் கதையை எவ்வளவு முறை பார்ப்பது? இங்கே தியேட்டரில் பார்த்தது த பெஸ்ட் எக்ஸாட்டிக் மேரி கோல்ட் ஹோட்டல். சிறந்த நடிகர்களும் நடிகைகளும் கொண்ட படம். உங்களுக்கு மிகவும் பிடித்த நடிகர் யார், ஏன்? தமிழில் கமலஹாசன் சிறந்த நடிகர். பலவிதமான படங்களில் அருமையான நடிப்பு, அதுவும் முன்னாள் படங்களில் நடிப்பு மிகவும் நன்றாக இருக்கும். ஆங்கில நடிகர் பீட்டர் செல்லர்ஸ் நல்ல நகைச்சுவை நடிகர். தமிழ் நடிகை லக்ஷ்மி முன்னாள் நடிகை. ஆங்கில நடிகை ஆட்ரி ஹெபர்ன். தென்னல் வாசகர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? அமெரிக்காவில் தமிழ் வளர்க்க பாடுபடும் தென்னல் குழுவினருக்கும், அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் வாசகர்களுக்கும் என்னுடைய உளங்கனிந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். இந்த நேர்காணலை செய்த முனைவர் சீனிவாசன் பாலாஜி, ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் புள்ளியியல் துறை துணை பேராசிரியர், சாத்திய கூற்றியலில் ஆராய்ச்சியை தொடர்ந்து கொண்டிருக்கும் அவருக்கு தமிழ் மேலும் இலக்கியங்கள் மேலும் பெருத்த ஆர்வம் உண்டு. வாஷிங்டன் நகரத்தில் உள்ள தீம் தனனா தமிழ் மெல்லிசை குழுவில் பாடகராகவும் இருக்கிறார். பேரா வரதனுடன் ஸ்டீல் பரிசை, த லெராய் பி ஸ்டீல் பிரைஸ் ஃபார் செமினல் கான்ட்ரிபியூஷன் டு ரிசர்ச் பகிர்ந்து கொண்ட முக்கியமான சகாவான பேரா டேனியல் ஸ்ட்ரூக் அவர்கள், அமெரிக்கா உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய இரண்டாம் உலக போருக்கு பிந்தைய மாபெரும் கணித மேதைகளில் முக்கியமானவர் வரதன் என்று குறிப்பிடுகிறார். பரிசுகளும் விருதுகளும், நேஷனல் மெடல் ஆஃப் சயின்ஸ் 2010, பர்க் ஆஃப் பிரைஸ் 1994, மார்கரெட் அண்ட் ஹெர்மன் சோகால் அவார்ட் ஆஃப் த ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் நியூயார்க் யூனிவர்சிட்டி 1995, லெராய் பி ஸ்டீல் பிரைஸ் ஃபார் செமினல் கான்ட்ரிபியூஷன் டு ரிசர்ச் 1996, ஆஃப் தி அமெரிக்கன் மேத்தமேட்டிக்கல் சொசைட்டி ஏபிள் பிரைஸ் 2007, பத்மபூஷன் 2008, மெம்பர் யுஎஸ் நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் 1995, மெம்பர் நார்வேஜியன் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் 2009, ஃபெலோ அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் 1988, ஃபெலோ தேர்ட் வேர்ல்ட் அகாடமி ஆஃப் சயின்சஸ் 1988, ஃபெலோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1991, ஃபெலோ ராயல் சொசைட்டி 1998, ஃபெலோ இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்சஸ் 2004, ஃபெலோ த சொசைட்டி ஃபார் இண்டஸ்ட்ரியல் அண்ட் அப்ளைட் மேத்தமேட்டிக்ஸ் 2009. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.